உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து செய்கிறது நம்மளோட வழக்கம். அப்படியெல்லாம் தனியாக நல்ல நாள்னு எதுவும் இல்லை, இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பாக நல்ல நாட்கள்னு இருக்கோ இல்லையோ, ஒரு சில நாட்களை குறிப்பிட்ட ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடிய சிறப்பு நாட்களாக அறிவித்து அந்த நாட்களை கொண்டாடுறோம். அதாவது அந்த கருத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பரவலாக எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை அறிவித்து அதை கொண்டாடவும் செய்கிறோம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இல்லைங்களா, இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க நாட்கள் என்னென்னலாம் இருக்குது, அதனுடைய சிறப்புகள் என்ன, ஏன் அந்த நாட்கள் அப்படி சிறப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் சொல்கிறதுக்காக நமது பல்கலைக்கழக மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் MR லதா அவங்க வந்திருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
வணக்கம் நேயர்களே. இப்போ நாம் செப்டம்பர் மாதத்தில் இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மாதத்தில் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. உலக அளவிலையும் நம்ம இந்திய அளவிலையும் வந்து சிறப்பாக வந்து பேசப்படுது. அப்படி பார்த்தோன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. பொதுவாக எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்ட்டு சொல்கிறோம், அந்த அளவுக்கு இறை நிலைக்கு அவங்கள வச்சுருக்கோம். அதே மாதிரி மனிதர்கள் மட்டும் ஆசிரியர்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருள்லேருந்தும் நம்ம வந்து பாடம் கற்றுக்கலாம். இப்போ உதாரணமாக நம்மளோட படுக்கை அறை அப்படின்னு எடுத்தோம்னா அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, ஒரு ரூஃப் இருக்குது, அதாவது மேற்கூரை, அதை பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மின்விசிறி, அது வந்து நமக்கு குளிர்ந்த காற்றை தருது, அது மாதிரி நம்மளோட உள்ளத்துலேயும் குளிர்ந்த சிந்தனை, அடுத்தவங்களுக்கு எப்போதும் நல்ல எண்ணமாக நினைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு அது கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி லைட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒளி கொடுக்குது. ஸோ நம்மளும் வந்து நம்ம கற்ற கல்வியை வச்சு எத்தனை பேருக்கு நம்மளால் நல்லது பண்ண முடியுமோ அப்படிங்கிற சிந்தனையை அந்த லைட்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி வந்து ஆசிரியர்கள் வந்து மனிதர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு பொருள்லேருந்தும் நம்ம வந்து பாடம் கற்றுக்கலாம். அப்படி கற்பிக்கிற எல்லாமே நமக்கு வந்து ஆசிரியர்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஆசிரியர்கள் தினத்தை வந்து நம்ம செப்டம்பர் 5, அதாவது ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களோட பிறந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். அதே மாதிரி செப்டம்பர் 1 முதல் 7 வரை வந்து சத்துணவு வாரம் அப்படின்னு சொல்கிறோம். சத்துணவோட முக்கியத்துவம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நம்ம இப்போ நிறைய நோய்கள் வந்து பரவி இருக்கிறதுக்கும் நம்ம முன்னோர்களோட உணவு முறை எப்படி இருந்தது, அவங்க எல்லாம் வந்து இன்னமும் இப்போ ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒரு பாட்டியை போட்டிருக்காங்க, 100 வயசில் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. அவங்க வந்து வெஜிடேரியன் தான், எல்லோரும் ஜென்ரலாக நினைப்பாங்க நான்வெஜ் சாப்பிட்டா தான் திடமாக இருக்க முடியும்னு, அப்படி இல்லை, அவங்க வந்து ஒரு வேளை நல்ல உணவாக எடுத்துக்கிறாங்க, மீதி 2 வேளை பழங்கள் மட்டும். அந்த மாதிரி நம்மளும் வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி சத்துணவு வாரம் அப்படின்னு கொண்டாடுற தேவை இருக்காது, ஏன்னா நம்ம வந்து அது மாதிரி இல்லாதனால தான் இப்படி ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி அதன் மூலமாக வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7, அது வந்து மன்னிப்பு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன்னித்தல் வந்து தெய்வ குணம் அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மன்னிப்பு வந்து கம்மியாயிட்டதுனால தான் நம்ம சுற்றி பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள், எதுக்கெடு குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தர்த்தையும் பார்த்தீங்கன்னா சண்டைகள் நிறையா இருக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்கள்ட்ட அந்த மன்னிக்கும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் மன்னிப்பு நாள் அப்படின்னு, ஃபர்கிவ்னஸ் டே அப்படின்ட்டு செப்டம்பர் 7 வந்து சொல்கிறோம். அதேமாதிரி செப்டம்பர் 14, அதாவது செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமையை வந்து உலக முதலுதவி தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம், இந்தியாவில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் தமிழகம் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம போய் உடனடியாக அவங்களுக்கு முதலுதவி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் செஞ்சிலுவை சங்கம் 2000 முதல் உலக முதலுதவி தினமாக அறிவித்து செயல்படுறாங்க. முன்பெல்லாம் வந்து முதலுதவி செய்தால் சட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நாம் பயப்படுவோம். ஆனால் இப்போ வந்து அதற்கான சட்டங்கள்லாம் வகுத்துட்டாங்க. நாம் முதலுதவி செய்து அவங்க இறந்தால் கூட நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தைரியமாக எல்லாரும் வந்து முதலுதவி செய்ய வந்து வரணும். இப்போ பேரிடர் காலங்கள், விபத்துகள் இது மாதிரி சமயங்களில் முதலுதவி தேவைப்படுகிறது. இதில் வந்து 3 நிலைகளை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த நிலைமையை ஆராயணும், அதாவது அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விபத்து நடந்த இடத்தை நம்ம வந்து பார்வையிட்டு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இது முதலுதவிக்காக கல்வியே வந்து இருக்குது. அதை வந்து நம்ம படித்தோம்னா தான் அது வந்து தெரியும். இந்த செஞ்சிலுவை சங்கத்தில் வந்து அது மாதிரி ஒரு கல்வி கொடுக்குறாங்க, எப்படி வந்து முதலுதவி பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விபத்து நடந்த இடத்தை வந்து பார்வையிடணும், அதாவது சீன் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூச்சு, ரத்த ஓட்டம் இது ரெண்டையும் வந்து முக்கியமாக கவனிக்கணும் முதலுதவி பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அவங்க ஏதாவது முக்கிய குறிப்புகள் காமிக்கிறாங்களா சைகை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முடியாது. அவங்களோட எவ்வளோ அடிபட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில குறிப்புகளை வந்து நமக்கு உணர்த்துவாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து முதலுதவி வந்து செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து அவரை வந்து எப்படி படுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட ஒவ்வொரு மாதிரி அடிபட்டிருந்தா அவரை வந்து ஒவ்வொரு பொசிஷனில் வந்து படுக்க வைக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்த நிலை 3 நிலை வந்து நம்ம அவசர சேவை வந்து அழைக்கணும். இது மாதிரி ஒரு 3 நிலைகள் வந்து அந்த முதலுதவியில் இருக்குது. இதை வந்து நாம் கண்டிப்பாக நம்மளோட சகோதர சகோதரிகள் அடிபட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு அப்படியே வராமல் இதை வந்து நம்ம செய்ய முற்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 16 உலக ஓசோன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓசோன் இல்லைன்னா நமக்கெல்லாம் தெரியும் வெப்பமயமாதல் வந்து ரொம்ப அதிகமாகி நம்மெல்லாம் வந்து வாழ முடியாத சூழ்நிலை உருவாகிடும். அதனால் உலக ஓசோன் தினம் 16 அனுசரிக்கிறோம். அப்புறம் 21 உலக அமைதி, சர்வதேச அமைதி தினம் என்று சொல்லப்படுகிறது. அமைதியை பற்றி நம்ம நல்லா தெரியும். இப்போ நம்ம கண்ட்ரிக்கு இடையில கூட நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி அமைதியின்மை, மன்னிக்கும் தன்மை மறந்தது, அது மாதிரி தான் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் உலக அமைதி தினம் கொண்டாடுறோம். அப்புறம் உலக காது கேளாதோர் தினம் 23 கடைபிடிக்கப்படுகிறது. 24 வந்து நாட்டு நலப்பணி திட்ட நாள், அதாவது இந்தியாவில் வந்து நாட்டு நலப்பணி திட்டம் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட நாளை வந்து அந்த நாளாக கொண்டாடி வருகிறோம் ஒவ்வொரு வருடமும். அதே மாதிரி 25 சமூக நீதி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அனுசரிக்கணும், அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். இப்போ நம்ம சமீபமாக பெண்களுக்கு எதிராலாம் நிறைய கொடுமைகள் பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் போய் அனைவருக்கும் சமமாக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமூக நீதி தினம் அப்படின்னு சொல்கிறோம். 27 உலக சுற்றுலா தினம் அனுசரிக்கிறோம். சுற்றுலா நம்ம எல்லாருக்குமே இன்பம் அளிக்கக்கூடிய ஒன்று. நம்ம விடுமுறைக்கோ இல்லை நம்மளோட வேலைப்பழு காரணமாக, மன அழுத்தம் காரணமாக தான் தற்கொலைகள் வந்து பெருகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க நம்ம இந்த மாதிரி சுற்றுலாக்கள்லாம் செல்கிறோம். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம பயணிக்கும்போது அந்த ஊரை பற்றி அவங்களோட வாழ்க்கை முறை மற்றும் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம வந்து அங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. 10 வந்து உலக தற்கொலை தடுப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இப்போ முன்னோர்கள்லாம் வந்து இது மாதிரி அவங்களுக்கு தேவையே இல்லை, நம்ம தான் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து அனுசரிக்கிறோம். இப்போ உலக சுகாதார நிறுவனத்தின் கணிப்பின்படி பார்த்தோன்னா இளைஞர்களோட மரணத்தில் தற்கொலை வந்து முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் உலகத்தில் சுமார் 1 மில்லியன் மக்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு 40 ஒரு நபர் வந்து தற்கொலையால் மரணமடைகிறார். இப்போ இதில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா 25% பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு வந்து இல்லாத நிலைமை இருக்குது. இது மாதிரி நம்ம விடலாமா? இப்போ பாருங்கள், கடந்த ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவோட தேசிய குற்ற அளவீட்டு மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அவங்க கணக்கு சொல்கிறாங்க, தமிழ்நாடு தான் இந்தியாவில் தற்கொலை தலைநகராக விளங்குகிறது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கோம். ஏன்னா நிறையா இதுக்கு நம்ம வந்து தலைநகராக ஆயிட்டு வரோம். டயபெட்டிஸ்க்கு இந்தியா தான் தலைநகர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹார்ட் டிசீஸ்க்கு இந்தியா தான் தலைநகர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தற்கொலைகள்லேயும் இந்தியா வந்து உலக அளவில் வந்து தென்னிந்தியா தான் தலைநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நிறையா யோசித்து பார்க்கணும். இப்போ 2012 மட்டும் 133,000 பேர் தற்கொலை செஞ்சதில் 16,927 பேர் வந்து தமிழகத்து மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து இந்தியாவில் நம்ம சகோதர சகோதரிகள் தான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதை வந்து நம்மால் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இதே 2011 வந்து இது வந்து 15,000 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1,900 பேர் ஜாஸ்தியாக இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில்னு எடுத்துட்டோன்னா சென்னையில் மட்டும் இப்போ கடந்த வருடம் 2,183 தற்கொலைகள் பதிவாகி உள்ளன. இப்போ இதில் நம்ம இன்னொன்று பார்க்கணும், இந்த பதிவான விவரங்கள் எல்லாமே வந்து 10% தான் பதிவாகும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 10 times அப்படின்னு பார்த்தோன்னா 25,000 பேர் இருப்பாங்க போல் தெரியுது. இப்போ இதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொன்னால் வேலையின்மை, இல்லைனா பரீட்சையில் வந்து ஃபெயில் ஆகிறது, வறுமை, அப்புறம் வரதட்சணை, அது மாதிரி வந்து முக்கிய காரணங்களாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இளைஞர்களோட மனநலமின்மை தான் முக்கிய காரணம். இப்போ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உடல் நலத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது, அவங்களோட மனநலம் மற்றும் மன வலிமை எப்படி இருக்குது அது எல்லாமே அமையப்பெற்ற ஒருவர் தான் வந்து ஆரோக்கியமான நபர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து மனநலமின்மைக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பெற்றோரும் சரி, ஆசிரியர் மற்றும் சமூகம் எல்லாரும் இணைந்து செயல்பட்டால் தான் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். இப்போ ஆண்களோட தற்கொலைக்கு பார்த்தா வேலைப்பழு, போதை மற்றும் மது இதெல்லாம் வந்து முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அதுலேருந்து அதாவது போதை மற்றும் மதுவுலேருந்து மீள முடியாமல், அப்புறம் மன அழுத்தம், வேலை பார்க்கும் இடத்துல வந்து மன அழுத்தம் அதிகமாகவும், அப்புறம் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குடும்ப தகராறு மற்றும் காதல் தோல்வி இதனால தான் வந்து அதிகமாக தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிரைம் ரெக்கார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வயதானவர்கள் அவங்க பார்த்தா தனிமை, ஏன்னா நிறைய பேர் வந்து பெற்றோரையோ அல்லது மாமியார் மாமனார் எல்லாரையும் வந்து வெளியே அனுப்பிடுறாங்க, அதனால் அவங்க வந்து தனிமையில் வந்து வாடி அதனால் தற்கொலை செய்து கொள்வது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோய்கள் மற்றும் குடும்ப தகராறு இதனால் வந்து வயதானவர்கள் வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். தமிழகத்தில் ஸ்னேகா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் வந்து இந்த தற்கொலை தடுப்பு அமைப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. அதன் நிறுவனர் டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை பரவலாக நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து தடுக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பல வெளிநாடுகள்லாம் வந்து இந்தியாவை பார்த்து ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து குடும்பம் வந்து கட்டுக்கோப்பான நிலைமையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வெளிநாட்டவர்களோட சிந்தனை. அவங்களும் இந்த மாதிரி மாறணும், ஒரு ஆன்மீக ரீதியாக மன ரீதியாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நிலைமையில் இந்த மாதிரி தற்கொலைகள் வந்து குடும்ப தகராறுனால அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நிறைய யோசிக்கிற கட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும். இந்த ஸ்னேகாங்கிற அமைப்புக்கு பார்த்தா ஒவ்வொரு நாளும் சுமார் 20 தொலைபேசி அழைப்புகளும் 25 மின் அஞ்சல்களும் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தற்கொலை பண்ணிக்க போகிறவங்க வந்து எப்படியும் கடைசி நிமிடத்தில் வந்து அவங்களுக்கு பயம் வந்துடும், அல்லது அதுலேருந்து மீண்டவங்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேசுகிறாங்க. அப்போ இது மாதிரி செத்து போனவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லாமல் தான் அவங்க வந்து அந்த ஒரு நிமிட இதில் யோசிக்காமல் இறந்து போகிறார்கள் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பகுதி என்னென்னா, படித்தவங்க தான் நிறையா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்மளோட கல்வி முறையும் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு மன வலிமை கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சிந்தித்து பார்க்குற நிலமையில் இருக்கோம். அதே மாதிரி பெண்களை விட ஆண்கள் அதிக அளவில் இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள்லாம் வந்து இன்னொரு புள்ளி விவரத்தில் தான் ரொம்ப பயப்படுறாங்கன்னே கூட சொல்லலாம். ஏன்னா இளைஞர்கள் வந்து நிறையா இருக்காங்க இந்த நாட்டில், சுமார் 36 லட்சம் பேர் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நம்ம 30 முதல் 45 வயசு வரை உள்ளவங்க தான் 33% பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி 15 லேருந்து 29 வயது வரை இருப்பவங்க 31%. இப்போ இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்தே 70% வந்துடுது. அப்போ நம்ம வந்து இளைஞர்களை வந்து இழந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நமக்கு வந்து தெரிய வருது. இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்துகிற கட்டாயம் நமக்கு எல்லாருக்குமே சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இருக்குது. இதை நம்ம வந்து உணர்ந்து செயல்படணும். வேலைக்கு போகும் பெண்களை பார்க்கும்போது குடும்ப பெண்கள் தான் அதிக அளவில் தற்கொலை செய்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குடும்ப பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து வீட்டார் வந்து அவங்களையும் இப்போல்லாம் ஆங்கிலத்தில் டொமெஸ்டிக் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து டொமெஸ்டிக் இன்ஜினியர்ஸ், குடும்ப பொறியாளர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களையும் வந்து ஊக்கப்படுத்தி அவங்க வீட்டிலிருந்தே ஏதானும் வந்து தொழில் பண்ணுற மாதிரி, அது மாதிரி வந்து ஆண்களும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து உதவி பண்ணணும் அவங்களுக்கு. வாழ்க்கை என்பது இறைவன் அளித்த கொடை, மரணம் வந்து தானாக நிகழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். நமது நாட்டில் வந்து மனநல மருத்துவர்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறதா ஒரு மதிப்பீடு இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய நாட்டில் 3500 பேருக்கு ஒத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் மனநல மருத்துவர்கள் இருக்காங்க. மிச்ச டாக்டர்ஸ்லாம் பார்த்தா மித்த வியாதிகளுக்கெல்லாம் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, ஆனால் மனநல மருத்துவர்கள் மிகவும் வந்து கம்மியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட போகிறதையும் வந்து நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, குறைவாக அவங்கள வந்து பேசக்கூடாது. அப்புறம் கூட்டு குடும்பத்திலேருந்து தனி குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம வந்து, அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குழந்தை வளருது. அப்படி இருக்கும்போது சமூக பிரச்சனைகளை அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியாமல் தான் நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது அரசாங்க ரீதியாக பார்த்தோம்னா அவங்க வந்து விஷங்கள் கிடைக்காமல் செய்தல், போதை அடிமை ஆகாமல் பார்த்து கொள்ளுதல், இது மாதிரி கொள்கைகள்லாம் வந்து வகுத்து அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. இதை தவிர சமூக சேவை செய்யும் அரசு சாரா நிறுவனங்கள், அவங்களையெல்லாம் வந்து மக்கள் வந்து ஊக்குவிக்கணும். மனநலத்துக்காக பாடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் ஆன உதவிகளை செய்யணும். அதே மாதிரி பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மனநல மருத்துவர்கள் எல்லாரும் பொறுப்புடன் இருந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்காமல் நம்மால் ஆன உதவிகளை அவங்கள செஞ்சாதான் இதுலேருந்து வந்து நம்ம தடுக்க முடியும். இப்போ இந்திய அரசு பார்த்தோம்னா பெங்களூரில் உள்ள தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்தை வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக, அதாவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி வந்து அறிவிக்கும் சட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இதன் மூலம் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளை கூட மனநலத்துக்காக அவங்க வந்து அளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து தற்கொலை தடுப்புக்கு மிக முக்கிய வழிமுறைகளாக இருக்கும். இருந்தாலும் மக்களாகிய நாம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையார் முதுமொழிக்கேற்ப நம்ம உயிரை வந்து நம்ம கடவுள் எப்படி கொடுத்தாரோ எடுப்பதற்கு அவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படிங்கிற சிந்தனையோட செயல்பட்டோம்னா தான் இதை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். எனவே நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர முக்கிய தினங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக செப்டம்பர் 10 தற்கொலை தடுப்பு தினம் மற்றும் செப்டம்பர் 14 உலக முதலுதவி தினம், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு நாளிலும் என்ன முக்கியத்துவம், அதாவது சர்வதேச அளவிலும் மற்றும் தேசிய அளவிலும் முக்கியத்துவமான நாட்களை ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்வோம்.
நேயர்களே, இதுவரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த சிறப்பு நாட்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்படி நிறைய கருத்துக்களை முனைவர் MR லதா அவங்க சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொன்ன மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்களில் வேறு சில முக்கியமான தினங்கள், அதை கொண்டாடுறதுக்கான நோக்கம், இதையெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கடிதங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.AC.IN. 107.4 MHz நமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே. கேட்பதோடு நில்லாமல் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். 042224315 என்ற தொலைபேசி எண்ணில்